இன்னைக்கு வால்மீகி ராமாயண ஸ்லோகங்கள் யுத்த காண்டத்தில் ராமர் கடல் மேலே பாலம் கட்டின அந்த காட்சியும், அதோட முடிவில் தேவர்கள் ராமரை வாழ்த்துறா அந்த ரெண்டு ஸ்லோகங்களும் பார்க்கலாம். ததத்புதம் ராகவ கர்ம துஷ்கரம் சமீக்ஷ தேவாஹ சஹசித்த சாரணைஹி உபேத்ய ராமம் சஹசா மகர்ஷிபிஹி சமபியஷிஞ்சன் சுஷுபைஹி ஜலைஹி பிருதக். இந்த அற்புதமான ராமருடைய காரியத்தை பார்த்து பிறரால் செய்ய முடியாத ஆச்சரியமான இந்த கடல் மேலே ஒரு பாலமே கட்டினார் லங்க வரைக்கும் அப்படிங்கிறத பார்த்து சித்த சாரணைஹி சகா சித்தர்களும் சாரணர்களும் மகர்ஷிகளும் தேவர்களும் எல்லாரும் வந்து ராமம் உபேத்திய ராமருக்கு அருகில் வந்து சமபியஷிஞ்சன் அவர் மேலே சுஷுபைஹி ஜலைஹி திவ்யமான சுத்த ஜலத்தை கொண்டு அவர் மேலே ஒரு மழையாட்டம் கொட்டி அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது ஒரு பட்டாபிஷேகம். அங்கே கோதாவரி நதிக்கரையில் போய் ராமரும் லக்ஷ்மணரும் சீதாதேவியுமா போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாங்கிற போது சிவபெருமானும் பார்வதி தேவியும் நந்திகேஸ்வரரும் ஸ்நானம் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதை ஒரு பட்டாபிஷேகம்னு சொல்லுவாள். பாதுகா பட்டாபிஷேகம் இருக்குது, சுக்ரீவ பட்டாபிஷேகம், விபீஷண பட்டாபிஷேகம். இங்கே தேவர்களெல்லாம் சேர்ந்து ராமருக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணுறான். அப்புறம் ஸ்தோத்திரமாக சொல்கிறான், ஜய ஸ்வசத்ரூன் நரதேவமேதினீம் சசாகராம் பாலய சாஸ்வதி சமாஹா இதீவ ராமம் நரதேவ சத்கிருதம் சுபைர் வச்சோபிஹி விவிதைர் அபூஜையன். பலவிதமான விவிதைஹி அபூஜையன் பலவிதமான ஸ்தோத்திரங்கள் சொல்கிறாளாம். அதில் ஜெயஸ்வசத்ருன்னு, ராமா நீ உன்னுடைய சத்ருக்களை ஜெயிச்சு, நரதேவா மனிதர்களுக்கு சிறந்தவனே, மேதினீம் சசாகராம் பாலயா நான்கு புறவும் கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை சாஸ்வதி சமாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் நீ ஆள வேண்டும், ஜெயா உனக்கு வெற்றி ஏற்படட்டும் அப்படின்னு இதீவ ராமம் தேவர்களெல்லாம் இந்த மாதிரி ராமரை பலவிதமாக ஸ்தோத்திரம் பண்ணார்கள் அப்படின்னு இந்த ரெண்டு ஸ்லோகம். அந்த காட்சி எப்படின்னா, விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணுறான், வானரர்கள் சுக்ரீவன் முதலான வானரர்கள் வேண்டாம் இவன் எதிர்பட்சத்தில் வந்திருக்கான் அப்படின்லாம் சொல்கிறான், ஹனுமார் இவனை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அது தனியாக விபீஷண சரணாகதி ரொம்ப விஸ்தாரமாக பார்க்கணும். அந்த விபீஷணனுக்கு ராமர் என்னை வந்து நமஸ்காரம் பண்ணி அபயம்னு கேட்டால் நான் அவனுக்கு சரணாகதி கொடுப்பேன், இது என்னுடைய தர்மம் அப்படின்னு விபீஷணனுக்கு சரணாகதி கொடுக்குறார். அவனை வந்து நமஸ்காரம் பண்ண சொல்லுங்கிற, அவன் வர சொல்லுங்கிற, அவன் வந்து நமஸ்காரம் பண்ணுறான். இப்போவே சமுத்திர ஜலத்தை எடுத்து லக்ஷ்மணா இந்த விபீஷணனுக்கு இங்கேயே லங்கைக்கு ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணுவேங்கிறார். அது மாதிரி இங்கே இக்கரையிலேயே அக்கறையோடு அவனை ராஜாவாக்கிட்டார் ராமர். அப்புறம் ராமர் விபீஷணன்ட்ட கேட்குறார், இந்த கடலை கடந்து எப்படி லங்கைக்கு போகிறது, அதுக்கு ஏதாவது ஒரு யோஜனை சொல்லு அப்படின்னு கேட்டோடனே விபீஷணன் சொல்கிறான், உங்களுடைய முன்னோர்கள் சகர மகாராஜா அவருடைய புத்திரர்கள் இந்த கடலை விரிவுபடுத்தினா அதனால் இந்த சாகரம் உங்களுக்கு உதவி பண்ணுவார் இந்த சமுத்திரராஜன், அவர்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்கன்னு சொல்கிறார் விபீஷணர். ராமர் திரும்ப பார்த்து சுக்ரீவன் லக்ஷ்மண்ட்டெல்லாம் இந்த எண்ணம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறார். அவளும் ஆஹா நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல எண்ணம் தான் இது அப்படின்னு சொல்கிறா, நல்ல உபாயமாக தெரியறது அப்படின்னு சொல்கிறா. இது என்னென்னா, விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணால் ராமர் அபயம் கேட்டான், ராமர் அபயம் கொடுத்தார், அதனால் அவன் வந்து அதே உபாயத்தை ராமருக்கு சொல்கிறான். ராமர் இன்னொருத்தட்ட போய் அபயம்னு கேட்க வேண்டிய தேவையே இல்லை, அவன் சொன்னோடனே அதை எடுத்துட்டு ராமர் தர்ப புல்ல போட்டு ஒரு பாயாட்டம் அதில் படுத்துட்டு கைகள் மேலே தலையை வச்சுட்டு மூணு நாள் உபவாசம் இருந்து சமுத்திரராஜன்ட்டு வேண்டிக்கிறார். அவன் வரலை, உடனே அவருக்கு கடுங்கோபம் வந்துடுது. ஹே லக்ஷ்மணா, சில பேர்கிட்ட பொறுமைங்கிறது நல்ல குணம் இல்லை, அதை பலிக்க மாட்டேங்கிறது, என்னுடைய வில்லையை அம்பையிடு, என்ன பண்ணுறேன் பாருன்னு ஒரு சில அஸ்திரங்களை கடலில் விடுறார். கடலில் இருக்கிற நாகங்களும் மக்கரங்களும் திமிங்கலங்களும் எல்லாம் நடுங்கிறது, எல்லாம் ஹாவுன்னு கூச்சல் போடுறது. அப்போது பிரம்மாஸ்திரத்தை எடுங்கிறார், நான் கடலை வத்தடிச்சுடுறேன், நம்ம நடந்தே போகலாம் லங்கைக்கு அப்படிங்கிறார். அப்போ சமுத்திரராஜன் வரான். அந்த சமுத்திரராஜன் ஆகாசத்தில் அலைகளை ஆடைகளாக உடுத்தி கொண்டு மணிகளையும் ரத்னங்கள்லாம் கடல்லேருந்து தானே கிடைக்கும். அந்த ரத்னங்கள்லாம் மாலையாக போட்டுண்டு இந்த சமுத்திரராஜன் ஒரு மனுஷ ரூபம் எடுத்துட்டு வந்து ராமர்கிட்ட வந்து கை கூப்புறான். இல்லை நீ என்னை வத்தடைச்சுடாதே அப்படிங்க. அப்போது ராமர் எனக்கு லங்கைக்கு போகிறதுக்கு வழி சொல் அப்படின்னோடனே ஒரு கடல் இருந்தால் அது கடக்க முடியாததாக இருக்கணும், அந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களுக்கு பகவானோட ஆணை இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி பதில் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் நீங்கள் கூப்பிட்டதுக்கு, அதாவது அவர் பிரார்த்தனை பண்ணதற்கு நான் வந்திருக்கணும், அதாவது உங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்கணும், மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இந்த உங்களுடைய சேனையில் நளன்னு விஸ்வகர்மாவோட பிள்ளை இருக்கான், அவனை கொண்டு நீங்கள் பாலம் கட்டுங்கோ, அவனுக்கு அவன் அப்பாவோட அனுகிரகம் இருக்குது, நான் அந்த பாலத்தை முழுகாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் சமுத்திரராஜன் சொல்கிறான். உடனே ராமர் சரி இந்த இப்போ கையில் எடுத்த அம்புக்கு போய் சொல்லுன்னொடனே துருமகுல்யம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது, அங்கே கடல் கொள்ளைக்காரர்கள்லாம் இருக்கா, நீங்கள் அங்கே விட்டுருங்கன்னு அங்கே ராமர் அந்த அம்பை விடுறார். அந்த க்ஷேத்திரமே எதிரிகள்லாம் போய்ட்றா, அந்த துஷ்டஜனங்கள்லாம். அப்புறம் ராமர் அந்த க்ஷேத்திரத்தில் நல்லபடியாக பசுக்களும் நல்லபடியாக பயிர்களும் எப்பவும் பழங்களை கொடுக்கக்கூடிய மரங்களும் அந்த க்ஷேத்திரத்தில் வளரட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நலன் சொல்கிறான், ஆமாம் என்னால் பண்ண முடியும், எனக்கு இப்போ ஞாபகம் வந்துடுத்து, இந்த சமுத்திரராஜன் சொன்னோடனே எங்கள் அப்பாவோட அனுகிரகம் இருக்குது, நான் இந்த பாலத்தை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா வாங்கினாலையும் வாங்கோ, பெரிய பெரிய கற்களையும் மலைகளையும் மரங்களையும் எடுத்துகிட்டு வந்து கடலில் போடுங்கோ அப்படின்னு அவன் டைரக்ட் பண்ணுறான். 10 யோஜனை அகலமும் 100 யோஜனை அகலத்துக்கு ஒரு பாலம் கட்டுறா. இவன் அதை சரிப்படுத்தின்றே வரான். நலன் பெரிய பெரிய மலைகளெல்லாம் முயற்சி பண்ணி கொண்டு வந்து கடலில் போட்டா, ஆகாசம் வரைக்கும் அலைகள் எழும்பித்து அப்படின்னு அந்த வர்ணனைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி ஒரு தேவர்கள்லாம் பார்க்குறா என்ன ஆச்சரியம் அப்படின்னு. இந்த பாலத்தை கட்டும்போது முதல் நாளில் 14 யோஜனை கட்டினாலாம், அடுத்த நாளில் 20, அதுக்கடுத்த நாளில் 21 யோஜனை, அதுக்கடுத்த நாள் 22 யோஜனை, அதுக்கடுத்த நாள் 23 யோஜனை, இப்படி 5 நாளில் 100 யோஜனை கட்டி லங்கை வரைக்கும் இந்த பாலத்தை கட்டிட்டுறா. 14, 20, 21, 22, 23 அப்படிங்கிற நம்பர் ஆட் பண்ண 100 வருது. அதில் வந்து ஜென்ரலாக ப்ராஜெக்ட்ஸ் எப்படி ப்ரொசீட் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. எடுத்தோன்னே கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும், அவளுக்கு என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும் இல்லையா. அது அப்படிங்கிற மாதிரி முதல் நாள் 14, அப்புறம் புரிஞ்ச பின்ன ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருது. 20, 21, 22, 23 கட்டி 5 நாளில் அந்த பாலத்தை கட்டி முடிக்கிறா அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது புஸ்தகத்தில். கயிறுகளையும் கற்களையும் பெரிய மலைகளையும் அப்படி என்னென்ன மலைகளை கொண்டு வந்தா, என்னென்ன மரங்களை கொண்டு வந்தா அப்படின்னுலாம் வர்ணனை. அப்படி ஆச்சரியமாக அந்த 100 யோஜனைக்கு லங்கை வரைக்கும் ஒரு பாலத்தை ராமர் மேற்பார்வையில் நலன் கட்டி முடிக்கிறான். அப்போது கட்டினோடனே ஹனுமார் என் மேலே ஏறிக்கோங்கன்னு ராமர்கிட்ட சொல்கிறார். அங்கதன் வந்து லக்ஷ்மணன்ட்ட என் மேலே ஏறிக்கோங்கன்னு சொல்கிறார். அப்படி அந்த வானரப்படை கடல் மேலே கட்டின பாலத்தில் ஏறி லங்கைக்கு போய் சேர்றது. போகிற வழியில் இந்த வானரர்கள்லாம் ரொம்ப விளையாட்டுலாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக பெரிய காரியத்தை முடிச்சோன்னு ராகவச பிரியார்த்தந்து திருதானாம் வீரியசாலினாம் ஹரிணாம் கர்மச்சேஷ்டாபிகி துத்தோஷ ரகுநந்தனா அப்படின்னு இந்த வீர விளையாட்டெல்லாம் பண்ணிகிட்டே போகிறா. அதெல்லாம் பார்த்து துத்தோஷ ரகுநந்தனா, ராமர் மிகவும் சந்தோஷமடைந்தார் அப்படின்னு முடியறது. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா.